Welcome once again to Words of Life.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We've been studying through the Bible in the past few sessions.
கடந்த ஒரு சில நாட்களாக நாம் வேதாகமம் முழுவதுமாய் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
And today we've reached the Acts of the Apostles.
இன்றைக்கு நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைக்கு வந்திருக்கிறோம்.
And the first verse of Acts of the Apostles is very important.
இந்த புத்தகத்தின் முதல் வசனமானது முக்கியமான வசனமாக இருக்கு.
Just like the last verse is also very important.
கடைசி வசனங்களும் முக்கியமான வசனங்களாக இருக்கிறது.
This is written by Luke.
இந்த புத்தகம் லூக்காவினால் எழுதப்பட்டது.
And you know Luke is very careful about finding exact details and then only writing.
லூக்கா மிகவும் திட்டமாய் விசாரித்து சரியான காரியங்களை எழுதுவார் என்பதிலே நமக்கு நம்பிக்கை இருக்கு.
And he tells Theophilus, the first account which I composed was all about Jesus, what Jesus began to do and teach.
தேயோபிலுவுக்கு லூக்கா சொல்கிறார், நான் முதலாவது எழுதின காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையையும் அவர் என்ன போதித்தாரோ அதையும் நான் எழுதியிருக்கிறேன்.
Now so how shall we describe the gospel of Luke?
ஆகவே லூக்கா சுவிசேஷத்தை நாம் எப்படி விளக்கலாம்?
Exactly like Luke described it here.
இங்கே லூக்கா எழுதினது போலவே.
What Jesus began to do and to teach.
இயேசு என்ன செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினாரோ அவ்வளவையும்.
Understand that clearly.
இதை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள்.
What Jesus began to do and to teach.
அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின காரியங்கள்.
I need to say that again for you to grasp it.
இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியா மீண்டும் சொல்ல விரும்புகிறேன்.
The gospel is a description of what Jesus began to do and then to teach.
இயேசு செய்ய தொடங்கின காரியங்களும் அதற்கு பிறகு அவர் உபதேசித்த காரியங்களும் தான் சுவிசேஷம்.
So what did Jesus teach?
இயேசு எதை போதித்தார்?
What he had done.
அவர் என்ன செய்தார் அதை தான் போதித்தார்.
That is what I was trying to stress.
இதை நான் முக்கியப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன்.
He never taught what he had not done.
அவர் செய்யாத ஒன்றையும் போதிக்கவில்லை.
He did not first teach and then do.
முதலாவது உபதேசித்துட்டு பிறகு அதன்படி செய்ய அவர் விரும்பவில்லை.
No, that itself would be good.
அதுவே நல்ல நன்றாக தான் இருந்திருக்கும்.
Most people just teach and don't do.
அநேகர் உபதேசத்தை விட்டு செய்யாமலே போய் விடுகிறார்.
But Jesus first did and then taught.
ஆனால் இயேசு முதலாவது செய்யவும் பிறகு உபதேசிக்கவும் ஆரம்பித்தார்.
And if the gospel is what Jesus began to do and teach.
சுவிசேஷம் தான் இயேசு செய்ய தொடங்கினதும் உபதேசிக்கிற காரியமாக இருக்குமே ஆனால்
then what is the acts of the apostles?
அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்பது என்ன?
What do you understand from that first sentence?
இந்த முதல் வாக்கியத்திலிருந்து நீங்கள் என்ன விளங்கிக் கொள்கிறீர்கள்?
I understand that the acts of the apostles is what Jesus continued to do and teach.
இயேசு தொடர்ந்து எதை போதிக்கவும் செய்யவும் தொடங்கினாரோ அதே அப்போஸ்தல நடவடிக்கைகள் சொல்கிறது.
First in Luke through his physical body.
லூக்கா என்ற சுவிசேஷத்திலே தம்முடைய சரீரத்திலே அவர் செய்தார்.
And in this book through his spiritual body.
இங்கே ஆவிக்குரிய சரீரத்திலே அவர் என்ன செய்தாரோ அதை சொல்லப்படுகிறது.
So strictly speaking,
ஆகவே சொல்ல போனால்
we could say the acts of the apostles are the acts of Jesus Christ.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்பது இயேசு கிறிஸ்துவின் நடவடிக்கைகள் என்று நாம் சொல்லலாம்.
The Luke is the acts of Jesus when he was on earth.
லூக்கா சுவிசேஷம் இயேசு இந்த பூமியில் இருந்தபொழுது அவர் செய்த நடவடிக்கைகள்.
And these are the acts of Jesus through his body the church.
தம்முடைய சரீரமாகிய சபையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நடவடிக்கைகள் என்று நாம் இந்த புத்தகத்தில்
And that is why at the end of the book
ஆகவேதான் இந்த புத்தகத்தின்
In the last verse,
கடைசி வசனம்
is written like this.
இப்படி எழுதப்பட்டிருக்கிறது.
Preaching the kingdom of God and teaching concerning the Lord Jesus Christ with all openness unhindered.
மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான் என்று
Without any hindrance.
எந்த தடையும் இல்லாமல்.
And that has not finished.
அது முடியாமல் இருக்கிறது.
There is no amen to end this book.
இந்த புத்தகத்தை முடிப்பதற்கு ஆமென் என்று ஒன்று
இல்லை. The acts of Jesus Christ through his apostles and children and body have been continuing for 2000 years.
இயேசு கிறிஸ்துவின் நடவடிக்கைகளானது அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் தம்முடைய சரீரமாகிய சபையின் மூலமாகவும் இந்த 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது.
This is actually an unfinished book.
ஆகவே இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் முடிக்கப்படாத ஒரு புத்தகம்
என்று சொல்லலாம். This is only telling us what happened in the first 30 years.
முதல் 30 ஆண்டுகளிலே என்ன நடந்தது என்பதை மட்டுமே இது சொல்கிறது.
And what about after in the next 2000 years?
அடுத்த 2000 ஆண்டுகளிலே நடந்த காரியங்கள் என்ன?
Many many things which we shall one day hear.
ஒரு நாளிலே பல காரியங்களை நாம் கேட்க போகிறோம்.
But the principle is the same.
ஆனால் கோட்பாடு அதே தான்.
2000 years.
2000 ஆண்டுகளும் அதே கோட்பாடு தான்.
It applies to us today.
இன்றைக்கு நமக்கும் இது பொருந்துகிறது.
How shall we serve the Lord?
நாம் எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்வது?
It is Jesus must continue to do and teach exactly like he did when he was on the earth.
அவர் இந்த பூமியிலே இருந்து எப்படி செய்யவும் உபதேசிக்கவும் செய்தாரோ அதே போல அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க
வேண்டும். And we must remember that Jesus Christ is the same yesterday, today and forever.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
He is not going to do things differently today from what he did the other day when he was on earth.
பூமியிலே இருந்தபொழுது எப்படி செய்தாரோ அதே காட்டிலும் இப்பொழுது வித்தியாசமாய் செய்யப் போவதில்லை.
For example, when some preacher gets up in a meeting,
ஒரு பிரசங்கியார் கூட்டத்தில் எழுந்து நிற்கிறார் என்று வைத்துக்கொள்வோம்.
Public meeting with a lot of unbelievers present.
அங்கே ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறது, அநேக அவிசுவாசிகள் வந்திருக்கிறார்கள்.
As often happens.
அடிக்கடி நடக்கிறது போல.
He says, "The Lord Jesus has told me to take a collection from all of you today."
இன்றைக்கு உங்கள் எல்லாரிடத்திலிருந்தும் காணிக்கை வசூல் செய்ய சொல்லி ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார்.
Which Jesus?
எந்த இயேசு?
The same Jesus who never took a collection when he was on earth.
இந்த பூமியில் இருந்தபொழுது ஒரு காலம் காணிக்கை வாங்காத அந்த இயேசு கிறிஸ்துவா?
Has he gone up to heaven and says, "No, I've changed my mind now. Now I think I should take a collection."
அவர் பரலோகத்துக்கு போய் இப்பொழுது மனதை மாற்றிக்கொண்டு இல்லை இப்பொழுது காணிக்கை வசூல் செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறாரா?
That means I made a mistake when I was on earth. I should have taken a collection from everybody.
அவருடைய பொருள் என்னவென்றால், நான் பூமியில் இருந்தபொழுது தவறு செய்து விட்டேன், உண்மை சொல்ல போனால் நான் எல்லாரத்திலும் காணிக்கை வாங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரா?
Has Jesus changed or is he the same?
இயேசு மாறி விட்டாரா அல்லது அதே போல தான் இருக்கிறாரா?
Or is it more likely that this is another Jesus who has told him to do that?
அல்லது வேறு ஒரு இயேசு இப்படி செய்ய சொல்லி இவர்களை சொல்லி இருக்கிறாரோ?
Who is this other Jesus?
இந்த வேறு ஒரு இயேசு யார்?
It is Satan who comes as an angel of light.
ஒளியின் தூதனுடைய வேஷத்திலே வரக்கூடிய சாத்தா.
That is just one example.
இது ஒரே ஒரு உதாரணம் தான்.
I'll give you another example.
இன்னொரு உதாரணத்தை
சொல்றேன். What did Jesus begin to do and teach?
இயேசு எதை செய்யவும் உபதேசிக்கவும்
When he was on earth, He never lorded it over anybody.
அவர் இந்த பூமியில் இருந்தபொழுது யார் மீதும் ஆதிக்கம் செலுத்தவில்லை.
He was always a servant, respecting people and washing their feet.
எப்பொழுதுமே ஜனங்களுக்கு மரியாதை குறித்து ஒரு மரியாதை கொடுத்து ஒரு பணிவிடை ஆவியோடு கூட ஜனங்களுடைய பாதங்களை கழுவினார்.
Has he changed today?
இன்றைக்கு அவர் மாறிவிட்டாரா?
He is exactly the same.
அதே போல தான் இன்றைக்கும் இருக்கிறார்.
He still washes people's feet.
இப்பொழுதும் அவர் ஜனங்களுடைய பாதங்களை கழுவுகிறார்.
Through his body.
தம்முடைய சரீரமாகிய சரீரத்தின்
மூலமாக. So when somebody says I am a servant of Jesus Christ and he sits like a big lord in his organization.
ஆகவே ஒருவர் நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி அவன் ஒரு பெரிய சிங்காசனத்தில் உட்கார்றது போல ராஜாவாக உட்கார்ந்து கொண்டிருந்தால்.
Hardly anybody can meet.
யாருமே அவரை சந்திக்க முடியாதபடி இருந்தால்.
And when these preachers say you have to give me so much money if you want me to come there to preach for one evening.
ஒரு மாலை வேளையில் வந்து பிரசங்கிப்பதற்கு எனக்கு இவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டால்.
And you must arrange one 5-star hotel for me and airfare and all that then only I'll come.
எனக்கு 5-star ஹோட்டலில் தங்கும் அறை வசதி செய்து தர வேண்டும், எனக்கு விமான டிக்கெட் வாங்கி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னால்.
Did Jesus do that when he was on earth?
இயேசு அந்த பூமியில் இருக்கும்போது அப்படி செய்தாரா?
Or has he changed his mind after going to heaven?
அல்லது பரலோகத்துக்கு போன பிறகு தம்முடைய மனதை மாற்றிக்கொண்டாரா?
Or is it possible that these people are not representatives of that Jesus but of another Jesus?
அல்லது இவர்கள் இந்த இயேசுக்கு பிரதிநிதிகளா இல்லாதபடிக்கு வேற ஒரு இயேசுக்கு பிரதிநிதிகளாக இருக்க கூடுமோ?
That is what we need to consider.
இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
If you think of that, you will see how Christendom is being deceived left, right and center by preachers today.
இதை நீங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது இன்றைய கிறிஸ்தவமானது வலது பக்கம் இடது பக்கம் மத்தியில் எல்லாம் எப்படி விலகி போய்விட்டது என்று தெரியும்.
A lot of those preachers are very angry with me because I expose all this.
இவைகள் எல்லாம் நான் வெளிப்படுத்துகிறவனா இருக்கிறபடினாலே அந்த அப்படிப்பட்ட பிரசங்கர்கள் அநேகரின் மீது கோபமாக இருக்கிறார்கள்.
I never mention any names.
நான் ஒரு காலம் யாருடைய பெயரையும் நான் சொல்லுவதில்லை.
I don't speak evil of any man.
என்றால் நான் இந்த மனிதனை குறித்தும் தீமையாய் பேசுவதில்லை.
I present Jesus and I say compare everybody with him.
நான் இயேசுவை காண்பித்து எல்லாரையும் இவரோடு ஒத்துப்பிட்டு பாருங்கள் என்று சொல்கிறேன்.
And you can decide yourself who fits in with that pattern and who doesn't.
யார் இந்த முறையிலே ஒத்து போகிறார்கள், யார் ஒத்து போகவில்லை என்பதை நீங்களே தீர்மானிக்கலாம்.
So that's something we must bear in mind.
அவர் இதை நாம் மனதிலே இருத்திக்கொள்ள வேண்டும்.
And then he was for 40 days on earth before he went up to heaven.
அவர் பரலோகத்திற்கு ஏறிச் செல்வதற்கு முன்பதாக 40 நாட்கள் இந்த பூமியிலே இருந்தார்.
What was he doing during those 40 days?
அந்த 40 நாட்கள் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்?
He wasn't just cracking jokes with his disciples.
அவர் தம்முடைய சீஷர்களோடு கூட ஜோக் அடித்துக் கொண்டிருக்கவில்லை.
He was speaking the things concerning the kingdom of God in verse 3.
மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை அவரோடு கூட பேசிக் கொண்டிருந்தார்.
It doesn't mean joking is wrong.
ஜோக்கடிப்பது தவறு என்று
பெயர். Humor is a gift of God.
நகைச்சுவை என்பது தேவனுடைய வரம்.
But when you have a very limited time with people like 40 days.
ஆனால் 40 நாட்கள் போல ஒரு வரம்புக்குட்பட்ட நாட்கள் சமயம்
இருக்குமானால் full use of the time.
நீங்கள் அதை முழுமையாக பயன்படுத்த
வேண்டும். What I'm trying to say is when you have very little time with people.
ஜனங்களோடு கூட செலவு செய்வதற்கு உங்களுக்கு குறுகிய காலமே இருந்தால்
you should speak about is the kingdom of God.
நீங்கள் பேசுவது என்னவாக இருக்க வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து.
And then he said to them.
பிறகு அவர் சொன்னார்.
John baptized you with water but in a few days you'll be baptized with the Holy Spirit.
யோவான் உங்களுக்கு தண்ணீரினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், ஆனால் ஒரு சில நாட்களிலே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள்.
That promise comes at the beginning of the first 5 books of the New Testament.
முதல் 5 புத்தகங்களிலே ஆரம்பத்திலேயே இந்த வாக்குத்தத்தம் வருகிறது.
Don't you think that's important if it comes in the first 5 books right at the beginning?
முதல் 5 புத்தகங்களிலே ஆரம்பத்திலேயே இந்த வாக்குத்தத்தம் வந்தது என்று சொன்னால் அது முக்கியமானதா இல்லையா?
And then he told them how they would know whether they were baptized in the Holy Spirit.
அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்களா இல்லையா எப்படி என்று எப்படி கண்டுபிடிப்பது?
A lot of people have a question on that.
அநேகருக்கு இதிலே ஒரு கேள்வி இருக்கிறது.
You can't do better than the give the sign that Jesus gave.
இயேசு கொடுத்த ஒரு அடையாளத்தை காட்டிலும் மேன்மையான ஒரு அடையாளத்தை நாம் கொடுக்க முடியாது.
There is only one sign that Jesus gave.
இயேசு ஒரே ஒரு அடையாளத்தை தான் கொடுத்தார்.
He said when the Holy Spirit has come verse 8 you will receive power.
8 ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து என்று வாசிக்கிறோம்.
They waited for 10 days.
10 நாட்கள் காத்திருந்தார்கள்.
During those 10 days if you had gone to any of them
அந்த 10 நாட்களிலே நீங்கள் யாருக்காவது போயிருந்தால்
what are you waiting for?
நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள்?
They say we are waiting for the baptism of the Holy Spirit.
நாம் பரிசுத்த அபிஷேகத்துக்காக காத்துக்கொண்டோம்.
How will you know when you'll be they, and ask them do you know when it will come?
எப்பொழுது அது உங்களுக்கு வரும் என்று கேட்டார்.
No, we don't know when but Jesus said not many days later it will come.
எப்பொழுது என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் சீக்கிரத்திலே வரும் என்று ஆண்டவர் சொன்னார்.
Then if you ask them how will you know that you are baptized in the Holy Spirit?
நீங்கள் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்களா இல்லையா என்று எப்படி கண்டுபிடிப்பீர்கள்
என்று கேட்டார். Right now we don't have spiritual power and Jesus said we'll get that spiritual power.
இப்பொழுது எங்களுக்கு ஆவிக்குரிய பலன் இல்லை ஆனால் இயேசுவோ அந்த அபிஷேகத்தை பெறும்போது பலன் அடைவீர்கள் என்று சொன்னார்.
None of them would have said like a lot of people today say oh when I speak in tongues then I'll know.
இன்றைக்கு இருக்கிற அனைவர் சொல்லுகிறது போல நான் அந்நிய பாஷை பேசுவதனாலே நான் அறிந்து கொள்வேன் என்று சொல்லி யாரும்
If that was the case Jesus would have said but you will speak in tongues when the Holy Spirit has come upon you.
அப்படி இருக்குமேயானால் ஆண்டவர் எப்படி சொல்லியிருந்திருப்பார் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் அந்நிய பாஷை பேசி.
Don't change the words of Jesus.
இயேசுவின் வார்த்தைகளை மாற்ற வேண்டாம்.
It's a serious crime.
அது ஒரு கொடிய குற்றம்.
Millions of Christians have done that.
ஆனால் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள்.
Even though there's not a single teaching like that anywhere in the epistles or in the teaching of Jesus.
நிருபங்களிலோ அல்லது இயேசுவின் போதனையிலோ ஒரு இடத்திலேயுமே கூட அது சொல்லப்படவில்லை.
And we see also in the life of Jesus himself.
இயேசுடைய வாழ்க்கையிலே கூட நாம் பார்த்திருக்கலாம்.
Acts 10:38.
அப்போஸ்தலர் 10:38.
When Jesus himself was anointed with the Holy Spirit.
இயேசுவே பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது
Peter says.
பேதுரு சொல்கிறார்.
What Jesus got was not tongues but power.
இயேசுக்கு கிடைத்தது அந்நிய பாஷை அல்ல வல்லமை.
Jesus never spoke in tongues.
இயேசு அந்நிய பாஷை பேசவே இல்லை.
But he had power.
ஆனால் அவருக்கு வல்லமை இருந்தது.
The same power which he told his apostles you will also get.
அப்போஸ்தலர்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்ன அதே பலனை இயேசு பெற்றுக்கொண்டார்.
And then he said with that power you'll be my witnesses everywhere on the face of the earth.
இந்த பலனை நீங்கள் பெறும்பொழுது பூமியில எல்லா இடங்களிலேயும் எனக்கு சாட்சிகளாக
இருப்பீர்கள். First starting in your own home Jerusalem.
முதலாவது உங்களுடைய வீடாகிய எருசலேமில் ஆரம்பிப்பீர்கள்.
Then in bigger circles Judea.
அதற்கு பிறகு பெரிய பெரிய வட்டமாக யூதேயா, சமாரியா
and to the ends of the earth.
பூமியின் கடைசி வரை.
That's how the gospel has gone in all these years.
இப்படித்தான் இவ்வளவு ஆண்டுகளாக சுவிசேஷங்கள் பரம்பி இருக்கிறது.
They took it seriously those apostles.
அந்த அப்போஸ்தலர்கள் இந்த கட்டளையை சீரியஸாக எடுத்துக்கொண்டார்கள்.
And then we read in verse 15
15th வசனத்தில் வாசிக்கிறோம்
there were about 120 people waiting for the outpouring of the Holy Spirit
120 பேர் பரிசுத்த ஆவி நிறைவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள்
now we read in 1 Corinthians 15 that 500 people saw Jesus after his resurrection
1 கொரிந்தியர்களை வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவரை கண்டவர்கள் 500 பேருக்கும் அதிகமானவர்கள்
they were all believers
அவர்கள் எல்லாரும் விசுவாசிகள்
because Jesus never appeared to an unbeliever after his resurrection
அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவிசுவாசிக்கு ஒரு காலம் காட்சியளித்ததே இல்லை
500 people knew that Jesus had told them to wait for the coming of the Holy Spirit
பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு காத்திருங்கள் என்று சொல்லி அறிந்த 500 பேர் இருக்கிறார்கள்
how many people knew
எவ்வளவு பேருக்கு தெரியும்
how many people were invited
எவ்வளவு பேர் அழைக்கப்பட்டார்கள்
500
500 பேர்
how many people came
எவ்வளவு பேர் வந்தார்கள்
120
120 பேர்
those 120 received
அந்த 120 பேர் பெற்றுக்கொண்டார்கள்
i don't know what happened to the other 380
மீதியுள்ள 380 பேருக்கு என்ன நடந்தது என்று எனக்கு
தெரியவில்லை it's the same today
இன்றைக்கும் அப்படி
the invitation is everybody is for everybody come and be filled with the holy spirit
வாருங்கள் பரிசுத்த ஆவி நிறைவே பெறுங்கள் என்று சொல்லி அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது
so many people believe in the resurrected jesus
அநேகர் உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்பினார்கள்
but only few will wait on him for that power
ஆனால் ஒரு சிலரே அவருடைய வல்லமைக்காக காத்திருந்தார்கள்
then we read in acts chapter 2 verse 3 and 4 that they started speaking in tongues when the holy spirit came upon them
அப்போஸ்தலர் 2 ஆம் அதிகாரம் 3 4 வசனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட பொழுது அவர்கள் அந்நிய வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள்
it is from this verse that many people have got this doctrine that if you are filled with the holy spirit you speak in tongues
இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அநேகர் ஆவியினாலே நிரப்பப்பட்டால் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்கிற உபதேசத்தை கொண்டு வந்தார்.
Remember the Acts of the Apostles is not teaching doctrine it's a history book.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்பது ஒரு சரித்திர புத்தகமே அல்லாமல் அது ஒரு போதனையின் புத்தகம்
அல்ல. It's just telling you the good things and the bad things that happened.
நடந்த நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எல்லாவற்றையுமே அது அறிக்கையாக
கொடுக்கிறது. It's not teaching a doctrine.
ஒரு உபதேசத்தை அது போதிப்பது.
For example
உதாரணமாக
in Acts chapter 2
அப்போஸ்தலர் 2 அதிகாரம்
it also says
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
Just like it says here they all verse 4 were spoken in tongues.
அவர்கள் எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள் என்று பார்க்கிறோம்
how many
எவ்வளவு பேர்
all
எல்லாரும்
it also says in verse 44
44வது வசனத்திலே 45வது வசனத்திலே
all of them had everything in common
எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள்
and they all began to sell their property
எல்லாரும் தங்கள் ஆஸ்திகளை எல்லாம் விற்றார்கள்
and you see the hypocrisy of these people who will take verse 4 but not verse 44 and 45
நான்காவது வசனத்தை எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் 44 45வது வசனத்தை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இதன் மாய்மாலத்தை பாருங்கள்
where have you seen people say being filled with the holy spirit leads you to sell all your property and share everything with other believers.
பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டால் நீங்கள் எல்லா விசுவாசிகளோடும் கூட உங்கள் ஆஸ்திகளை விற்று அதை பொதுவாய் வைத்து அனுபவிக்க வேண்டும் என்று யார்
சொல்கிறார்கள்? That is also in Acts 2.
அதுவும் அப்போஸ்தலர் 2
தான காணப்படுகிறது. See the utter hypocrisy of these deceivers who tell you that Acts 2:4 is the only mark of being filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினுடைய நிறைவுக்கு அடையாளம் அப்போஸ்தலர் 2:4 மட்டுமே என்று சொல்லக்கூடிய ஏமாற்றுக்காரனுடைய மாயமலத்தை இங்கே பார்க்கிறீர்கள்.
You got to take both verses together.
நீங்கள் இரண்டு வசனத்தையும் ஒன்றாக தான் எடுத்துக்கொள்ளுங்கள்.
I am not saying either.
நான் இரண்டையுமே நான்
சொல்லவில்லை. I don't believe you can get doctrine out of the Acts of the Apostles.
ஏனென்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து நாம் உபதேசத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லவில்லை.
If Jesus wanted none of his believers to own children to own property, it would have been written somewhere in the epistles.
தம்முடைய பிள்ளைகள் யாருமே சொத்தை வைத்துக் கொள்ள கூடாது என்று இயேசு தீர்மானித்திருந்தார் என்று சொன்னால் அதை நிருபங்களிலே எழுதியிருந்திருப்பார்.
But if you get it from the Acts of the Apostles,
அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து நீங்கள்
எடுத்துக் கொள்ளலாம். They all began to sell their property.
அவர்கள் எல்லாரும் தங்கள் ஆஸ்திகளை விற்க ஆரம்பித்தார்கள்
என்று பார்க்கிறோம். Then we have to say that any believer who owns property today is living in disobedience to God.
அப்படியானால் இப்பொழுது ஒவ்வொரு விசுவாசியும் தனக்கு சொத்து இருக்கிறது என்று சொன்னால் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சொல்ல
வேண்டும்.
அவன் அபிஷேகத்தில் நிரப்பப்படவில்லை என்று சொல்ல
வேண்டும்.
அது எங்கே நீங்கள் சொல்லுகிறேன் என்று சொன்ன கேட்டால் அப்போஸ்தலர் 2:45 அடிப்படையில் சொல்லுகிறேன். ஆகவே நம்முடைய உபதேசங்களை அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து எடுப்பது மிகவும் ஆபத்தான காரியமாய் மாறிவிடும்.
You can teach from the Acts of the Apostles that all believers should shave their heads.
எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய தலையை சவரம் பண்ண வேண்டும் என்றும் கூட நீங்கள் போதிக்கலாம்.
Because you read in Acts of the Apostles that Paul went and shaved his head in chapter 21 onwards.
21 அதிகாரத்திலே பவுல் சோழசிலரை கூட்டிக் கொண்டு தன்னுடைய தலையை சவரம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம்.
What do you, what doctrine do you get from that?
இதிலிருந்து என்ன உபதேசத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள்?
You read that in Acts 21:26.
21 அதிகாரம் 26 வசனத்திலே நீங்கள்
Then you read also the doctrine that all believers should be circumcised.
எல்லா விசுவாசிகளும் விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டும் என்றும் அப்போஸ்தலர்களே வாசிக்கிறோம்.
It says in Acts 16:3 Paul circumcised Timothy.
அப்போஸ்தலர் 16:13 அப்போஸ்தலன் பவுல் தீமோத்துக்கு விருத்தசேதனம் பண்ணினான் என்று
வாசிக்கிறோம். Even more dangerous doctrines.
இதை காட்டிலும் மிகவும் ஆபத்தான உபதேசங்கள்.
All believers must shout at judges. Acts 23.
அப்போஸ்தலர் 23 அதிகாரத்திலே நியாயாதிபதிகளை நீதிபதிகளை எல்லா விசுவாசிகளும் சேர்ந்து சத்தம் போட வேண்டும்.
What all strange doctrines you get if you take Acts of the Apostles as your doctrinal guide.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை உங்களுடைய உபதேசத்திற்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டால் எவ்வளவு கொடிய ஆபத்தான உபதேசங்களை பெற்றுக்கொள்ள
முடியும்? Paul shouted at the judge there.
அங்கே பவுல் நீதிபதியை பார்த்து சத்தம் போட்டார்.
So remember, Acts of the Apostles is not a book of doctrine.
ஆகவே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்பது அது ஒரு உபதேசத்தின் புத்தகம் அல்ல.
You can learn many things from it.
இதிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம்.
Don't get a doctrine in Acts of the Apostles which is not found in the epistles.
நிருபங்களிலே காணப்படாத உபதேசங்களை அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து எடுக்க வேண்டாம்.
In the epistles you read, do all speak with tongues?
நிருபங்களிலே என்ன வாசிக்கிறோம்? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா?
Concerning property,
சொத்தை குறித்து என்ன வாசிக்கிறோம்?
In the epistles you read in 1 Timothy 6, tell those who are rich,
1 Timothy 6 அதிகாரத்திலே ஐஸ்வர்யவான்களுக்கு சொல்லுங்கள்,
to share their wealth with others,
தங்களுடைய ஐஸ்வர்யத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள,
not to sell all their property,
எல்லாவற்றையும் விற்றுவிட முடியாய் அல்ல,
to help the poor,
ஆனால் ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியாய்.
So I just say that as a warning because so many believers are being deceived in this area.
இந்த பகுதியில் அநேக விசுவாசிகள் ஏமாற்றப்படுகிறபடினாலே நான் இதை உங்களுக்கு
எச்சரிக்கை சொல்கிறேன். Take one verse and try to brainwash believers into
ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஜனங்களை மூளைச்சலவை செய்ய ஆரம்பிக்கிறார்கள்.
They were filled with the Holy Spirit.
அவர்கள் பரிசுத்தாவியில்
நிரப்பப்பட்டார்கள். And preached the word.
பேதுரு எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தையை
பிரசங்கித்தார். And what was the first gospel message?
முதல் சுவிசேஷத்தின் செய்தி என்ன?
Repent, verse 38, and be baptized in the name of Jesus Christ.
மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்
கொள்ளுங்கள். He preached Christ first.
முதலாவது கிறிஸ்துவை பிரசங்கித்தார்.
And then he said, this is what you got to do.
இதைத்தான் நீங்களும் செய்ய வேண்டும் என்று
சொல்கிறார். Today people don't preach about repentance.
இன்றைக்கு ஜனங்கள் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிப்பதில்லை.
And many of them don't preach about water baptism.
அநேகர் தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறித்தும் பிரசங்கிப்பதில்லை.
But that's what Peter preached.
பேதுரு இதை பிரசங்கித்தார்.
He said, then your sins will be forgiven.
உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்.
And you receive the gift of the Holy Spirit.
பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார்.
Four things.
நான்கு காரியங்கள்.
Repent.
மனம் திரும்புதல்.
Be water baptized.
ஞானஸ்நானம் பெறுதல்.
You'll get forgiveness of sins.
பாவம் மன்னிப்பின்.
And you'll get the gift of the Holy Spirit.
பரிசுத்தாவின் வரம்.
Out of these four things.
இந்த நான்கு காரியங்கள்.
What do you hear in today's preaching?
இன்றைய பிரசங்கத்தில் என்ன
கேட்கிறீர்கள்? Only number 3.
மூன்றாவது காரியத்தை
மட்டும் sins will be forgiven.
உங்களுடைய பாவங்கள்
மன்னிக்கப்படும்.
மனம் திரும்பும்.
No water baptism.
தண்ணீர் ஞானஸ்நானம் தேவையில்லை.
No baptism in the Holy Spirit.
பரிசுத்த அபிஷேகம் தேவையில்லை.
Have you ever heard in an evangelistic meeting people preaching on repentance?
எந்த சுவிசேஷ கூட்டத்தில் ஆகிலும் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கப்படுகிறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
Have you ever heard in any gospel meeting preaching people preaching about water baptism?
எந்த சுவிசேஷ கூட்டத்திலாவது தண்ணீர் ஞானஸ்நானத்தை பற்றி பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறதா?
Or about baptism in the Holy Spirit.
அல்லது பரிசுத்த அபிஷேகத்தை குறித்து
கேட்டிருக்கிறீர்களா? Christianity has drifted far away from the gospel of the apostles.
அப்போஸ்தலருடைய சுவிசேஷத்திலிருந்து இன்றைய கிறிஸ்தவமானது எவ்வளவு வழி விலகி சென்று விட்டது.
Acts chapter 3 we read Peter and John worked together going to the temple.
மூன்றாம் அதிகாரத்திலே பேதுருவும் யாக்கோபும் ஒன்றாக பேதுருவும் யோவானும் ஒன்றாக தேவாலயத்துக்கு செல்கிறதை குறித்து வாசிக்கிறோம்.
This is something Jesus could not accomplish in 3.5 years.
மூன்றரை ஆண்டுகளாக இயேசுனால சாதிக்க முடியாத காரியங்களை இங்கே
பார்க்கிறோம். They were all arguing who is to be the leader.
யார் நம்மளே தலைவனா இருப்பான் என்று சொல்லி எல்லாரும் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்தார்கள்.
As soon as they were filled with the Holy Spirit,
அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்ட உடனே
miracle took place.
அங்கே ஒரு அற்புதம் நடந்தது.
It says in Acts 2:14 Peter stood up and the 11 stood up supporting him.
அப்போஸ்தலர் 2:14லே பேதுரு எழுந்து நிற்கும் பொழுது அவனோடு கூட 11 பேரும் எழுந்து நின்றார்கள் என்று வாசிக்கிறோம்.
They were not pushing Peter back and say, "Hey, I want to stand up here."
எல்லாரும் பேதுருவை தள்ளி விட்டு இல்லை நான் தான் நிற்க போகிறேன் என்று சொல்லவில்லை.
No, they supported them.
எல்லாரும் அவனை தாங்கினார்கள்.
And in Acts 3 Peter and John went together to the temple. They could work together now, these dissimilar people.
இங்கே ஒருவருக்கொருவர் வித்தியாசமான நபர்கள் ஒன்றாக சேர்ந்து ஊழியம் செய்ய முடிகிறது. அப்போஸ்தலர் 3 அதிகாரத்திலே பேதுருவும் யோவானும் சேர்ந்து போகிறார்கள்.
And this man was Peter saw and John saw this beggar sitting at the gate.
பேதுருவும் யோவானும் அங்கே வாசலிலே பிச்சைக்காரன் உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறார்கள்.
And you know, in those days people put all their money at the feet of the apostles.
அந்த நாட்களிலே அப்போஸ்தலருடைய பாதங்களிலே எல்லா பணத்தையும் கொண்டு வந்து வைத்தார்கள்.
You read that in Acts 4:37.
அப்போஸ்தலர் 4:37 அதை குறித்து வாசிக்கிறீர்கள்.
And when they gave all their money in Acts 2:45 they gave it to the apostles to distribute.
ஆஸ்திகள் எல்லாம் விற்றிருந்த பணத்தை கொடுக்கும் பொழுது அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் 45 வசனத்தை வாசிக்கிறது போல அப்போஸ்தலர்
the apostles had more wisdom whom to give
யாருக்கு இந்த காரியங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்திலே அப்போஸ்தலருக்கு அதிக ஞானம் இருந்தது.
When this beggar asked Peter for money,
ஆனால் இந்த பிச்சைக்காரன் பேதுருவிடத்திலே பணத்தை கேட்கும் பொழுது,
he said, I don't have any.
எனக்கு பணம் இல்லை என்று சொல்கிறார்.
What about all those thousands of denarii which people have given you?
உங்களுக்கு கொடுத்த ஆயிரக்கணக்கான அந்த ரூபாய்கள் எல்லாம் எங்கே?
He says, that's not mine.
அது என்னுடையது அல்ல.
I can, you see, Peter must have, this man we read in Acts chapter 4 verse 22 was more than 40 years old.
அப்போஸ்தலர் 4:22 வசனத்திலே வாசிக்கிறோம், இந்த மனுஷனுக்கு 40 வயதுக்கு
மேற்பட்டவனாயிருந்தான்.
அவன் பிறப்பிலேயே சப்பானியை பிறந்தபடினாலே 40 ஆண்டுகளாக வந்து
உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்.
பேதுரு வாலிபனாய் தேவாலயத்துக்கு வரும்பொழுது இந்த பிச்சைக்காரன் உட்கார்ந்திருக்கிறதை
பார்த்திருந்தான்.
அவன் 25 வயது நிரம்பிய மீனவனாய் இருக்கும்பொழுது
பீட்டர் கேம் டு தி டெம்பிள்.
பேதுரு தேவாலயத்துக்கு வரும்பொழுது
ஹி சா திஸ் மேன்.
இந்த பிச்சைக்காரனை
பார்த்தான்.
இந்த மனிதன் பிச்சை
கேட்டான்.
ஒரு மீனவனாக பணம் சம்பாதித்தபடினாலே பேதுரு அவனுக்கு பணத்தை கொடுத்திருந்திருப்பான்.
And this man would have seen Peter many times.
பல சமயங்களிலே பேதுருவை இந்த மனிதன் பார்த்திருப்பான்.
And now he asks for money.
இப்பொழுது பணத்தை கேட்கிறான்.
And Peter says something like this.
பேதுரு இப்படி ஒன்று சொல்கிறார்.
Well brother, when I was a fisherman I had some money.
நான் மீனவனாக இருக்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் பணம் இருந்தது.
Now I'm a full time worker, I don't have any money.
இப்பொழுது நான் முழு நேர ஊழியனாக இருக்கிறேன், எனக்கு பணம் இல்லை.
It's very different from today's full time workers.
இன்றைய முழு நேர ஊழியர்களை காட்டிலும் வித்தியாசமாக
இருக்கிறது. Now they say once upon a time I was in working I had little, now I'm full time worker I got plenty.
இப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், முழு நேர ஊழியர்கள் ஒரு காலத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன் கொஞ்சம் தான் பணம் இருந்தது, இப்பொழுது முழு நேர ஊழியத்துக்கு வந்துவிட்டு நிறைய பணம் இருக்கிறது.
People have become the opposite of Peter.
பேதுருக்கு நேர் எதிர்மாறாக மாறிவிட்டார்கள்.
That's why the power of God is not there in their ministry.
ஆகவே தான் அவர்களிலேயும் உள்ள ஊழியங்களிலேயும் தேவனுடைய வல்லமை இல்லை.
So there are the things we can learn here.
ஆகவே இந்த சிறு காரியங்களை நாம் இங்கே கற்றுக்கொள்ள முடியும்.
Jesus must have seen this man all his life in that temple.
இயேசுவும் கூட தேவாலயத்தில் இந்த மனிதன் இருக்கிறதை தன் வாழ்நாள் முழுமையாக பார்த்திருந்திருப்பார்.
That chap must have asked from Jesus for money.
இயேசுவிடத்திலே பணத்தைக்காக கேட்டிருந்திருப்பார்.
Jesus would also have given him money.
இயேசுவும் பணத்தை கொடுத்திருந்திருப்பார்.
And never healed him.
ஆனால் ஒரு காலம் சுகமாக இல்லை.
Why didn't Jesus heal him?
ஏன் அவனுக்கு அப்பொழுது சுகத்தை தேவன் கொடுக்கவில்லை?
Because Jesus never healed anybody where the Father didn't prompt him to heal.
பிதாவானவர் ஏவா விட்டால் யாருமே இயேசு சுகமாக்கவில்லை.
Have you ever thought, supposing Jesus had not listened to the Father and healed this man 1 year earlier?
பிதாவுக்கு செவி கொடுக்காதபடி ஒரு வருஷத்துக்கு முன்பதாகவே இந்த பிச்சைக்காரனை சுகமாக்கியிருந்தால்,
you know what would have happened?
என்ன நடந்திருக்கும் தெரியுமா?
He would have got healed.
அவன் சுகமடைந்திருப்பான்.
Then,
அப்பொழுது இயேசு இருந்த காலங்களில்,
and now that he wouldn't be sitting here.
இப்பொழுது இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டான்.
Acts 4:4, the 5,000 people who became believers through this man's healing would not have got saved.
அப்போஸ்தலர் 4:4 வாசிக்கிறது போல 5,000 மக்கள் விசுவாசித்தார்கள், அவர்கள் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள்.
See how you can hinder God's work by healing at the wrong time.
தவறான நேரத்திலே ஒருவனை குணமாக்கி தேவனுடைய ஊழியத்துக்கு நாம் தடையாக இருந்துவிட முடியும்.
Jesus never did it.
இயேசு அதை செய்யவில்லை.
See, Jesus did not go around healing people. He went around doing the will of the Father.
இயேசு பல இடங்களிலே போய் எல்லாரையும் சுகமாக்கி கொண்டிருக்கவில்லை, தேவ சித்தத்தை அவர் செய்தார்.
He never did anything without listening.
தேவனுக்கு செவி கொடுக்காமல் ஒன்றையும் இயேசு செய்யவில்லை.
Lord of believers bring confusion into God's work by doing things without listening to God.
அநேக விசுவாசிகள் தேவனுக்கு செவி கொடுக்காதபடியாலே காரியங்களை செய்து தேவனுடைய ஊழியத்திலே குழப்பத்தை கொண்டு
வருகிறார்கள். So that's what we learn from this lesson.
இதைத்தான் நாம் இந்த பாடத்திலே கற்றுக்கொள்கிறோம்.
Peter preached the sermon.
பேதுரு இந்த பிரசங்கத்தை செய்த பொழுது,
even though they locked them up in jail, it says in Acts 4:3.
அப்போஸ்தலர் 4:3 பார்க்கிறோம், அவனை பிடித்து சிறையிலே காவலில் வைத்தார்கள்.
They couldn't stop verse 4, 5,000 people from being converted.
அங்கே 5000 மக்கள் விசுவாசித்து மனம் திரும்பினார்கள். அதை யாரும் நிறுத்த முடியும்.
The next morning they pulled him out of jail and said, "Who asked you to do this?"
அடுத்த நாளிலே அவனை ஜெயிலில் சிறைச்சாலிலிருந்து வெளியே கொண்டு வந்து இதை செய்ய சொன்னது யார் என்று கேட்கிறார்கள்.
He said, "It's by the name of Jesus Christ." Verse 10.
10 வசனத்திலே பேதுரு சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.
Verse 12, there is salvation in nobody else.
வேறு யாரு வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று சொல்கிறார்.
You can only be saved through him.
இயேசுவின் மூலமாக மட்டுமே ரட்சிக்கப்பட முடியும்.
He preached what Jesus said in John 14:6.
இயேசு யோவான் 14:6 என்ன சொன்னார் அதை பேதுரு பிரசங்கித்தார்.
That there's only one way to be saved through the name of Jesus Christ.
ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி உண்டு, இயேசுவின்
நாமத்தினாலே. No other name.
வேறு எந்த ஒரு பெயரும் இல்லை.
No other God, no other religious leader.
வேறு எந்த தெய்வங்களோ அல்லது எந்த மத தலைவர்களோ மூலமாக ரட்சிக்கப்பட முடியாது.
Only through Jesus Christ.
ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே.
We should not be ashamed to proclaim.
இதை நாம் அறிவிப்பதற்கு வெட்கப்படவே கூடாது.
Don't be ashamed yourself.
நீங்களாகவே வெட்கப்பட வேண்டாம்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We've been looking in our study through the Bible and have reached the book of Acts.
வேதாகமம் முழுதுமாய் என்கிற இந்த வேத பாடத்திலே இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படித்துக் கொண்டிருக்கிறோம்.
And let's look now at Acts chapter 4.
அப்போஸ்தலர் 4 அதிகாரத்தை நாம் பார்ப்போம்.
The revival in the early church.
ஆதிகால சபையிலே உண்டான எழுப்புதல்.
Brought people to a tremendous unity.
ஜனங்களை ஒரு அபரிமிதமான ஒருமனதிற்குள்ளாக கொண்டு வந்தது.
4:32.
அப்போஸ்தலர் 4:32.
Remember, this is speaking in verse 4 of at least 5,000 people.
இங்கே குறைந்தபட்சம் 5,000 மக்களை குறித்து இது பேசுகிறது.
3,000 were converted on the day of Pentecost.
பெந்தெகோஸ்தே நாளிலே 3,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்.
But some of them were from other countries and may have gone back.
அதிலே ஒரு சிலர் மற்ற நாடுகளிலிருந்து வந்திருந்தார்கள், அவர்கள் போயிருப்பார்கள்.
But in Jerusalem alone there were 5,000 believers.
ஆனால் எருசலேமிலே மட்டும் 5,000 விசுவாசிகள் இருக்கிறார்கள்.
And the congregation of these people, verse 32, were of one heart and one soul.
இந்த திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள்.
It was a fantastic revival. 5,000 people with one heart and soul.
5,000 பேரும் ஒரே மனதோடு கூட ஒரே இருதயத்தோடு கூட இருப்பது என்பது பெரிய ஒரு அற்புதம்.
Listen to this word.
இந்த வார்த்தையை
கவனியுங்கள். Out of these 5,000 people,
இந்த 5,000 பேரிலே
not one of them said, "My property is mine."
ஒருவராகிலும் இந்த சொத்து என்னுடையது என்று சொல்லவில்லை.
If you are in need, I can't give it to you.
உங்களுக்கு தேவை இருக்குமானால் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை.
Not even one.
ஒருவர் கூட சொல்லவில்லை.
I mean, in a church today, if you find 50% like that, it's a fantastic church.
இப்பொழுதுள்ள சபையிலே 50% மக்கள் இப்படி பார்த்தாலே அது அற்புதமான சபை.
But here, 100%, it says not even one.
அங்கே ஒருவர் கூட இது என்னுடையது என்று சொல்லவில்லை.
All their things were common property.
அவர்களுக்கு இருந்ததெல்லாம் பொதுவாக இருந்தது.
And there was not a single needy person, verse 34, among them.
34ஆம் வசனத்திலே அவர்களிலே தேவிலே உள்ள ஒருவன் கூட அங்கே இல்லை, ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை என்று பார்க்கிறோம்.
All those who owned lands and houses sold them.
வீடுகளையும் நிலங்களையும் வைத்திருக்கிற எல்லாரும் அதை விட்டுவிட்டார்கள்.
Because there were so many poor people among them.
ஏனென்றால் அவர்களுக்குள்ள எவ்வளவோ ஏழை மக்கள் இருந்தார்கள்.
They said, "We've got to share with them."
நாம் அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
The Lord had never given a command like this.
இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை தேவன் கொடுக்கவில்லை.
He did tell his apostles to give up everything.
அப்போஸ்தலர்களை பார்த்து நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்.
Because they were called to full time work.
ஏனென்றால் அவர்கள் முழு நேர ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள்.
But he never gave a command like that to all the people.
எல்லா ஜனங்களுக்கும் இப்படிப்பட்ட கட்டளை இயேசு கொடுக்கவில்லை.
In the Sermon on the Mount, there's no teaching that everybody must sell all that they have.
எல்லாருமே தங்களுக்கு உள்ளதை விற்றுவிட வேண்டும் என்று சொல்லி மலை பிரசங்கத்திலே சொல்லவில்லை.
They didn't do this as a result of some command.
ஆகவே ஒரு கட்டளையின் நிமித்தமாக இப்படி அவர்கள் செய்யவில்லை.
They did it because they felt like doing it.
அப்படி செய்ய வேண்டும் என்பது போல உணர்ந்தபடினாலே செய்தார்கள்.
And even today,
இன்றைக்கும் கூட,
there is no command for anyone to do it.
இதை செய்வதற்கு கட்டளையே இல்லை.
Some people do it.
சிலர் செய்கிறார்கள்.
Throughout the centuries there have been some people who have given up everything to the Lord.
உலக நூற்றாண்டுகளாக எல்லாவற்றையும் தேவனுக்கு விட்டவர்கள் இருக்கிறார்கள்.
And there are others who have also been equally dedicated who have not given up everything but who kept it and used it for the Lord.
அதே அர்ப்பணிப்போடு கூட வாழ்ந்த மற்றவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் விற்காமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு பயன்படுத்தினார்கள்.
And see this great apostle Barnabas.
இங்கே பர்னபாஸ் என்கிறதான பெரிய அப்போஸ்தலனை பாருங்கள்.
He didn't start as an apostle.
அவன் ஒரு அப்போஸ்தலனாக தன்னுடைய வாழ்வை
ஆரம்பித்தார்.
அவன் ஒரு சாதாரண சகோதரனா இருந்தார்.
Verse 36, his name was Joseph.
அவனுடைய பெயர் யோசே.
He did not have any great gift of preaching.
அவருக்கு பிரசங்கிக்கக்கூடிய பெரிய வரம் இல்லை.
But he had a tremendous gift of encouraging people.
ஆனால் ஜனங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதான ஒரு பெரிய வரத்தை அவர் பெற்றிருந்தார்.
He would go and meet brothers and just share a few sentences with them and they'd go away encouraged.
இங்கே அவர் ஒரு சில சகோதரர்களை சந்தித்து ஒரு சில வார்த்தைகளை பேசுவார். அவர்கள் ஆறுதல் அடைந்து செல்வார்கள்.
He did that so much.
எவ்வளவோ அவர் செய்தபடினாலே
the apostle said, "Hey, we got to change your name."
உங்களுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்று அப்போஸ்தலர் சொன்னார்.
We got to call you the son of encouragement.
ஆறுதலின் மகன் என்று நாங்கள் உங்களை கூப்பிட வேண்டும்.
And that is what Barnabas means.
பர்னபா என்கிற பெயருக்கு அதுதான் அர்த்தம்.
He also had a tract of land and he sold it and brought it to apostles' feet.
அவனுக்கும் நிலம் இருந்தது, அதை விற்று அந்த கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான்.
In this, when this type of revival happens,
இப்படிப்பட்ட எழுப்புது நடைபெறும் பொழுது,
there are always crooks who try to come in.
அதை உள்ளே எப்பொழுதுமே ஏமாற்றுக்காரர் உள்ளே வருவதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள்.
It happened then and it happens today also.
அன்றைக்கும் நடந்தது, இன்றைக்கும் நடக்கிறது.
So Ananias and Sapphira,
அனனியா சப்பீரா,
they were not crooks.
அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் அல்ல.
Some of today's crooks.
ஆனால் இன்றைக்கு சில ஏமாற்றுகளை போல இல்லை.
Some preachers today are million times worse than Ananias and Sapphira.
அனனியா சப்பீராளை காட்டிலும் இன்றைய பிரசங்கியார்களிலே ஒரு சிலர் மிகவும் எவ்வளவோ கோடிக்கணக்காக ஒரு தீமையானவர்களாக இருக்கார்.
Ananias and Sapphira didn't take anybody else's money.
அனனியாவும் சப்பீராலும் வேறு யாருடைய பணத்தையும் எடுக்கவில்லை.
They sold their property.
தங்களுடைய சொத்தை விற்றார்கள்.
And maybe gave 50% to God.
50% தேவனுக்கு கொடுத்தார்கள்.
Is that a crime?
அது ஒரு குற்றமா?
Supposing you sell your property today and give only 50% to God.
இன்றைக்கு உங்கள் சொத்தை நீங்கள் விற்றுவிட்டு 50% தேவனுக்கு கொடுக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
Who does that?
யார் அதை செய்கிறார்?
Who gives even 10% to God?
10%ஆவது யார் கொடுக்கிறார்?
These fellows are much better.
இவர்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள்.
If Ananias and Sapphira were in a church today, they'd have probably been elders in that church.
அனனியாவும் சப்பீராளும் இன்றைக்கு ஒரு சபையில் இருந்தால் அந்த சபையில் அவர் மூப்பராக இருந்திருப்பார்கள்.
But they were in the wrong church.
ஆனால் அவர்கள் தவறான சபையில்
இருந்தார்கள். They were in Jerusalem where everybody was on fire.
எல்லாரும் அக்கினியினால் எரிந்து கொண்டிருக்கிறதான ஒரு விசுவாசிகள் கூட்டத்திலே அவர்கள் இருந்தார்.
It's like being in a class where everybody's getting 100%.
எல்லாரும் 100 மார்க் வாங்குற ஒரு வகுப்பில் இருப்பதை போல.
You get 50% you're a failure.
நீங்கள் 50% தான் மார்க் வாங்கினால் நீங்கள் தோற்று போனவர்கள்.
Ananias and Sapphira were half hearted.
ஆகவே அனனியாவும் சப்பீராளும் பாதி இருதய முடிவுகளாக
இருந்தார்கள். Even that was okay.
அதுவும் கூட பரவாயில்லை.
If they didn't pretend that they were wholehearted.
தாங்கள் முழு இருதய முடிவுகளாக இருப்பது போல நடிக்காமல் இருந்தால்.
So it's nothing wrong in getting 50% in a class.
ஆகவே ஒரு வகுப்பில் 50 மார்க் வாங்குவதில் தவறு எதுவும் இல்லை.
But if you change the marks and make it 100% in your report card.
ஆனால் நீங்கள் அந்த மார்க்கை நீங்கள் மாற்றி அந்த ரிப்போர்ட் கார்டில் 100 மார்க் என்று மாற்றி விட்டால்.
That is serious.
அது சீரிய காரியம்.
You don't fail if you get 50%. 50%
வாங்கினால் நீங்கள் தவறி போவதில்லை.
But they will throw you out of the school if you change the marks card and make it 100%.
ஆனால் உங்களுடைய மார்க் பத்திரத்திலே நீங்கள் அந்த 50 மாற்றி 100 ஆகி மாற்றி விட்டீர்கள் என்றால் பள்ளியை விட்டு நீக்கி விடுவார்கள்.
That was the sin of Ananias and Sapphira.
இதுதான் அனனியா சப்பீராளுடைய பாவம்.
Only wanting to give half their thing to God.
அவர்கள் தங்களுடைய சொத்திலே உள்ள 50% தேவனுக்கு கொடுக்க விரும்பினார்கள்.
There's nothing wrong in that.
அதுல தவறு இல்லை.
But they pretended that they were giving everything.
ஆனால் எல்லாவற்றையும் கொடுப்பது போல நடித்தார்கள்.
And Ananias, Peter told Ananias, why are you telling a lie to the Holy Spirit?
Verse 3, chapter 5, verse 3. 5th அதிகாரம் 3rd வசனத்திலே பார்க்கிறோம், ஆவியானவருக்கு விரோதமாய் ஏன் பொய் சொல்கிறீர்கள்?
And he dropped dead.
அவன் அங்கேயே செத்து விழுந்தான்.
His wife did not know it.
மனைவிக்கு அது தெரியாது.
After 3 hours,
3 மணி நேரங்கள் கழித்து,
his wife came in, verse 7.
7th வசனத்திலே பார்க்கிறோம், மனைவியும் அங்கே வந்தாள்.
She didn't come along with him.
அவனோடு கூட சேர்ந்து வரவில்லை.
And that was God's plan.
இதும் தேவனுடைய
திட்டம். To give her a chance.
அவளுக்கு ஒரு தரணம் கொடுக்க வேண்டும் என்று
தேவன்
பேதுரு அவளை பார்த்து கேட்டான்.
Did you sell this land for this price? Verse 8.
நிலத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா என்று 8th வசனத்தில்
கேட்டார். With a holy look she said yes, that was the price.
பரிசுத்தமான காட்சியோடு கூட ஆமாம் அதுதான் அதனுடைய விலை என்று சொன்னார்.
Why are you telling a lie?
நீ ஏன் பொய் சொல்கிறாய் என்று பேதுரு கேட்டான்.
She also dropped dead.
அவளும் செத்து விழுந்தாள்.
Can you imagine what would happen in the church today if all those who told lies and were hypocrites dropped dead?
மாயமாளக்காரர்களும் பொய் சொன்னவர்கள் எல்லாரும் செத்து கீழே விழுந்தால் இன்றைய சபைகளிலே நிலைமை எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
Somebody asked me this once.
ஒருமுறை யாரோ ஒருவர் என்னிடம் இப்படி கேட்டார்.
Brother Zach, why doesn't this happen today?
இன்றைக்கு ஏன் இப்படி நடைபெறுவதில்லை என்று என்னிடம் கேட்டார்.
I said, there'll be nobody left in most of the churches.
நான் அப்படி என்ன சொன்னேன் என்று சொன்னால் அநேக சபைகளில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று.
So God is can't do it.
ஆகவே தேவனால் அதை செய்ய
முடியாது. But in those days,
அந்த நாட்களிலே,
in 5000 people,
5000 மக்கள்,
there were only 2 people like this.
அதிலே இரண்டு பேர் அப்படி இருந்தார்கள்.
So God removed them.
ஆகவே தேவன் அவர்களை நீக்கி விட்டார்.
The other 4998 were wholehearted believers.
மீதி உள்ள 4998 மக்கள் முழு இருதயமுடைய விசுவாசிகள்
இருந்தார்கள். When you are in a church of wholehearted people,
முழு இருதயமுடைய மக்களுடைய சபையிலே நீங்கள்
இருந்தால், God judges very severely someone who lowers the standard.
தன்னுடைய தரத்தை குறைத்துக் கொள்கிற ஒரு மனிதனை தேவன் மிகவும் கடுமையான முறையில் நியாயந்தீர்க்கிறார்.
Any of you who want to have live by a low standard of the Christian life,
ஆகவே உங்களிலே யாராவது கீழான தரத்திலேயே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பினால்,
strong recommendation to you is don't join a wholehearted church.
என்னுடைய உறுதியான ஆலோசனை என்ன தெரியுமா? ஒரு முழு இருதயமுடைய சகோதரளை சபையிலே சேர்ந்து கொள்ள வேண்டாம்.
Don't join some dead church, they'll even make you an elder there.
செத்த சபையிலே போய் சேர்ந்து கொள்ளுங்கள், அங்கே உங்களை மூப்பராய் கூட மாற்றி விடுவார்கள்.
That's what we learned from this passage.
இதைத்தான் நாம் இந்த பகுதியிலிருந்து
கற்றுக்கொண்டோம். But great fear came upon people.
ஆனால் ஜனங்கள் மீது பெரிய பயம் வந்தது.
And nobody would dare to join the apostles, it says in verse 13.
13rd வசனத்திலே அப்போஸ்தலர்களை சேர யாரும் துணியவில்லை என்று பார்க்கிறோம்.
The high priests were angry.
அங்கே பிரதான ஆசாரியர்கள் கோபப்பட்டார்கள்.
A lot of religious leaders are not happy with the revival.
எழுப்புதலை பார்த்து அநேக மார்க்க தலைவர்கள் சந்தோஷமாக இருப்பதில்லை.
People become holier and wholehearted, they don't like that.
ஜனங்கள் முழு இருதயமுடையவர்களாய் பரிசுத்தமானவர்களாய் மாறினால் அவர்களுக்கு அது பிடிக்காது.
Even today they don't like it.
இன்றைக்கும் கூட அவர்களுக்கு பிடிக்காது.
So they put the apostles in jail again, verse 18.
பதினெட்டாம் வசனத்திலே மீண்டும் அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் அடைத்தார்கள்.
Do you know what happened that night?
அந்த இரவு என்ன
நடந்தது? Same night an angel of the Lord opened all the gates and said, go out and preach.
அதே இரவிலே தூதர் வந்து எல்லா சிறைச்சாலை கதவுகளையும் திறந்துவிட்டு இவர்களை வெளியே போக சொல்லி பிரசங்கிக்க சொன்னார்.
Oh, tremendous experiences those early apostles had.
ஆதிகால அப்போஸ்தலர்களுக்கு எவ்வளவு பெரிய பெரிய அனுபவங்கள் ஏற்பட்டது.
Imagine an angel coming and opening all the doors of the prison and telling all the apostles to go out.
அப்போஸ்தலர் எல்லாரையும் பார்த்து எல்லா கதவுகளையும் திறந்து வைத்து வெளியே போங்கள் என்று சொன்னார். எப்படி இருக்கும்?
Were locked up, all 12 were released.
அங்கே அடைக்கப்பட்ட 12 அப்போஸ்தலர்களுமே விடுதலையாக்கப்பட்டார்கள்.
And then they went and stood in the temple and preached.
அவர்கள் தேவாலயத்தில் நின்று பிரசங்கித்தார்கள்.
Next morning they come to take these fellows out of the jail.
அடுத்த நாள் காலையில்
bring them to the, before the high priest.
சிறைச்சாலையிலிருந்து இவர்களை பிரதான ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று உள்ளே போகிறார்கள்.
And they come back and report, we don't know what happened, the doors are all locked, but these fellows are not inside.
கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு தான் இருக்குது, ஆனால் உள்ளே யாருமே இல்லை என்று சொல்கிறார்கள்.
Because the angel locked the gates after releasing them.
அவர்களை வெளியே விட்ட பிறகு தூதன் வந்து மீண்டும் சிறைச்சாலை கதவுகளை பூட்டி விட்டார்.
And then the captain of the temple guard said, hey, these people are all standing in the temple and preaching.
அங்கே அந்த சேவகருடைய தலைவன் இவர்கள் எல்லாரும் தேவாலயத்தில் நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார்.
And they brought them to the council.
அவர்கள் அங்கே ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு
வந்தார். The high priest said, we told you not to preach this message in Jerusalem.
எருசலேமிலே இந்த பிரசங்கத்தை செய்யக்கூடாது என்று உங்களுக்கு சொல்லவில்லையா என்று பிரதானாசன்
கேட்கிறார். Verse 28, you're putting his blood upon us.
இவருடைய இரத்தப்பழி எங்கள் மீது போடுகிறீர்களே என்று சொல்கிறார்.
Listen to these wonderful words of Peter.
பேதுருனுடைய அருமையான வாசகத்தை கேளுங்கள்.
Every believer should always bear in mind.
ஒவ்வொரு விசுவாசியும் மனதிலே இதை இருத்திக் கொள்ள வேண்டும்.
Verse 29.
29வது வசனம். அப்போஸ்தலர் 5:29.
We must obey God rather than man.
மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது.
And it's not only we who are witnesses.
நாங்கள் சாட்சிகள் என்று மட்டுமல்ல.
The Holy Spirit, verse 32, is also a witness.
பரிசுத்த ஆவியானவரும் இதற்கு சாட்சி என்று சொன்னார்.
God gives the Holy Spirit to those who obey him. Verse 32.
32வது வசனத்திலே பார்க்கிறோம், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர்.
Then in Acts 6 we read about the selection of people who are servants to take care of the serving of food.
அங்க அன்றாட விசாரணை பந்தி விசாரிப்புக்காக ஒரு சில பணியாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். 6 அதிகாரத்தில்
we see something very interesting in Acts 6 verse 1.
அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 1 வசனத்திலே ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம்.
That when the number of the disciples increased,
சீஷர்கள் பெருகின போது
murmuring and complaining started.
முறுமுறுத்தலும் குறை சொல்லுதலும் ஆரம்பித்து விட்டது.
Till now there was no murmuring and complaining.
இதுவரை அங்கே முறுமுறுப்பும் குறை சொல்லுதலும் இல்லை.
And this always happens.
இது எப்பொழுதும் நடைபெறுகிறது.
A church is small.
ஒரு சபை சிறிதா இருக்கிறது.
Mighty movement of God.
வல்லமையாக தேவனுடைய அசைவு அங்கே
இருக்கிறது. Then it increases in size and more and more and more people come in.
அதிக அதிகமான ஜனங்கள் உள்ளே வருகிறார்கள். அது எண்ணிக்கையில் பெருகுகிறது.
They bring their uncles and aunts and sisters and brothers and all.
மாமாவையும் அத்தையையும் அக்காவையும் பாட்டியையும் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள்.
First man may have been wholehearted.
முதல் மனிதன் வந்தவன் முழுகிறதை முடிவாக.
Other relatives may not even be converted.
அதிலே பல உறவினர்கள் மனம் திரும்ப கூட இருந்திருக்க மாட்டார்கள்.
And the church increases in size.
இப்பொழுது சபையானது எண்ணிக்கையில் பெருகுகிறது.
And they are not wholehearted people.
அவர்கள் இப்பொழுது முழுமையாக முடிவில்லை.
This is what's happened in every church throughout the centuries.
நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இப்படித்தான் ஒவ்வொரு சபையிலும் நடக்கிறது.
They are murmuring,
murmuring,
complaining,
குறை சொல்கிறார்கள்.
And what are they complaining about?
எதை குறித்து குறை சொல்கிறார்கள்?
We're not getting as much food as those people.
அவர்களுக்கு கிடைக்கிறது போல எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை.
This is in the early days of the church.
இது சபையின் ஆரம்ப காலத்தில் நடந்தது.
Human nature is the same.
மனிதனுடைய சுபாவம் அப்படியே தான்
இருக்கு. And the apostles said,
அப்போஸ்தலர் சொன்னார்கள்,
we can't spend our time sorting out these type of problems.
இவ்விதமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பதில் எங்களுடைய நேரத்தை செலவு செய்ய முடியாது.
We have to give ourselves to the preaching of God's word.
தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதிலே நாங்கள் எங்களை கொண்டிருக்கிறது. ஜெபத்திலே செலவு செய்ய
வேண்டியது.
ஜெபத்திலேயும் வேத வசனத்தை போதிப்பதிலேயும். 4 வசனம்.
So let's appoint some other people to do these type of jobs.
இப்படிப்பட்ட வேலையை செய்வதற்கு வேறு மக்களை நாங்கள் நியமிக்க போகிறோம்.
But whom shall we find?
யாரை நாங்கள் கண்டுபிடிப்போம்?
Verse 3.
3 வசனம்.
Men of good reputation.
நல்ல நற்சாட்சி பெற்றவர்கள்.
Filled with the Holy Spirit.
பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டவர்கள்.
Filled with wisdom.
ஞானத்தாலே நிறைந்தவர்கள்.
Have you thought of that?
இதை குறித்து எண்ணி பார்த்திருக்கிறீர்களா?
You need to be filled with the Holy Spirit to distribute food.
ஆகாரத்தை பரிமாறுவதற்கு பரிசுத்தாவி பெற்றிருக்க வேண்டுமா?
Whoever thinks today that if you are distributing food somewhere you need to be filled with the Holy Spirit.
இன்றைக்கு ஆகாரம் பரிமாறுவதற்கு பரிசுத்தாவி தேவை என்று யார் இன்றைக்கு
எண்ணுகிறார்? They learned something.
அங்கே ஒன்றை கற்றுக்கொள்ளுங்க.
That the apostles wanted anybody who did any job in the church to be filled with the Holy Spirit.
சபையிலே யார் எந்த வேலையை செய்தாலும் அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று
எண்ணினார். Not only filled with the Holy Spirit, it says full of the Holy Spirit means they are continuously full of the Holy Spirit.
பரிசுத்தாவினால் நிறைந்து என்று பார்க்கும்போது தொடர்ந்து நிரப்பப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும்.
And they selected six people like that, seven people like
that. ஏழு பேரை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள்.
And one of them was a man called Stephen.
அதிலே ஒருவன் தான் ஸ்தேவான்.
He wasn't called to be a preacher, he was called to distribute food.
அவன் பிரசங்கியாக இருக்க முடிய அழைக்கப்படவில்லை, அவன் ஆகாரம் பரிமாறுவதற்காக அழைக்கப்பட்டான்.
He did a very faithful job of distributing food equally to the widows.
அங்கே உள்ள விதவைகளுக்கெல்லாம் சரியாக பரிமாறுகிற வேலையை ஒழுங்காய் செய்தார்.
And then when that work was finished,
அந்த வேலை முடிந்த உடனே,
he didn't just sit back and do nothing, he started preaching.
உட்கார்ந்து ஒன்றும் செய்யாமல் இருக்கவில்லை, அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான்.
And we know him more for his preaching than for his distribution of food.
நாமோ அவன் ஆகாரம் பரிமாறுகிற வேலையை காட்டிலும் அவர் பிரசங்கித்த வேலையை தான் அதிகமாக இருந்திருக்கும்.
And the longest sermon described in the Acts of the Apostles is one given by Stephen.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே சொல்லப்பட்டதான நீண்ட பிரசங்கமானது ஸ்தேவான் செய்த பிரசங்கம்.
Acts chapter 7.
அப்போஸ்தலர் 7 அதிகாரம்.
Very bold sermon where he tells the priests, you are guilty all of you for crucifying Christ.
நீங்கள் எல்லாருமே கிறிஸ்துவை சிறையில் அறைந்ததுபடியினாலே குற்றமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று தைரியமாய் பிரசங்கிக்கிறார்.
He had the honor of being the first martyr.
முதல் ரத்த சாட்சி என்றதன கணத்தையும் பெற்றுக் கொண்டார்.
Because it says in Acts 7:54, all the people who heard his message were so deeply convicted.
ஏனெனில் அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 54 வசனத்திலே அவருடைய வார்த்தையை கேட்ட எல்லாருமே ஆழமாய் உணர்த்தப்பட்டால் என்று வாசிக்கிறோம்.
And when people are convicted, they do one of two things.
அவர்கள் அப்படி உணர்த்தப்பட்ட பொழுது இரண்டிலே ஒரு காரியத்தை செய்கிறார்கள்.
All people who are convicted.
உணர்த்தப்பட்ட எல்லாருமே.
One, they repent.
ஒன்று அவர்கள் மனம் திரும்புவார்கள்.
Or they get angry and kill the preacher.
கோபப்பட்டு பிரசங்கியாரை கொன்று விடுவார்கள்.
That's what happens.
இதுதான் நடக்கிறது.
Now if it's a third rate useless preacher who just tickles your ears and makes you feel nice.
உங்களுடைய செவித்தனுள்ளவர்களாகி உங்களுடைய காதுக்கு தேவையான பிரசங்களை செய்கிறதான மூன்றாம் தரமான ஊழியர்கள் பிரசங்கித்தால்,
then they'll go and congratulate him and give him some money.
அவர்கள் அவரை போய் அவர்களை மெச்சி பாராட்டி கொண்டு கொஞ்சம் பணத்தை கொடுப்பார்கள்.
But here,
ஆனால் இங்கே,
when there's a strong anointed prophetic word from the Lord,
அபிஷேகிக்கப்பட்ட தீர்க்கதரிசனமான தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது,
you have two choices.
உங்களுக்கு இரண்டு காரியங்களை தேர்வு
செய்யலாம். Either get upset with the preacher or repent yourself and turn to God.
பிரசங்கியார் மீது கோபப்படலாம் அல்லது நீங்கள் மனம் திரும்பி தேவனை திரும்பலாம்.
So these fellows didn't repent.
ஆகவே இவர்கள் மனம் திரும்பவில்லை.
Just like a lot of people today.
இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக மக்கள்,
they hear a strong prophetic word from the Lord.
தேவனிடத்திலிருந்து உறுதியான தீர்க்கதரிசன வார்த்தை கேட்கிறார்கள்.
Pastors, preachers hear it.
பாஸ்டர்களும் பிரசங்கியாரும்
they are convicted of their sin.
தங்களுடைய பாவத்தை குறித்து உணர்கிறார்கள். அவர் என்ன செய்கிறார்?
They do exactly what this high priest did.
இந்த பிரதான ஆசாரியன் செய்தது போல செய்கிறார்.
They get angry.
கோபப்படுகிறார்.
With the preacher.
பிரசங்கியாரோடு கூட கோபப்படுகிறார்.
And try to tear him to pieces.
அவனை துண்டு துண்டாக கிழித்தெறி விரும்புகிறார்கள்.
They don't kill him because they'll be locked up in jail if they do that.
இப்பொழுது அவர்கள் கொல்லுவதில்லை, என்ன கொல்லி கொன்று விட்டால் அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார்கள்.
They tear his reputation to pieces.
அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறார்கள்.
They are no different from the high priest.
இந்த பிரதான ஆசாரியருக்கும் இவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை.
And if they didn't have any fear of the police, they would even kill such preachers.
போலீஸ்காரருக்கு பயப்படவில்லை என்று சொன்னால் இந்த பிரசங்கியாரை கொன்று விடுவார்கள்.
Today's Christendom is no different from those religious high priests and the Jewish synagogue.
அங்கே யூத ஆலோசனை சங்கத்திலே உள்ளதான பிரதான ஆசிரியர்களுக்கும் மக்களுக்கும் இந்த இன்றைய கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை.
They killed Stephen and shut their ears so they don't hear what he's saying.
ஸ்தேவானை கொன்றுவிட்டு 57 வசனத்திலே பார்க்கிறோம், அவன் கூக்குரலிட்டு சொல்கிறதை கேட்காதபடிக்கு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டார்கள்.
And what was he saying?
அவன் என்ன சொன்னார்?
Why did they shut their ears?
ஏன் அவர்கள் தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டார்கள்?
We don't want to hear this man cursing us.
இந்த மனிதன் நம்மை சபிக்கிறதை நாம் கேட்க கூடாது என்று காதை அடைத்துக் கொண்டார்கள்.
But he wasn't cursing them.
ஆனால் ஸ்தேவான் அவர்களை சபிக்கவில்லை.
He said, Lord,
ஆண்டவரே,
don't lay this charge, sin to their charge.
ஆண்டவரே, இந்த பாவத்தை அவர்கள் மீது சுமத்தாதீர்கள் என்று சொன்னார்.
Forgive them.
60 வசனத்தில் ஆண்டவரே அவர்களை மன்னி
விட்டு கேட்கிறார். They don't know what
they're doing. அவர்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்கிறார்கள்.
What a testimony.
என்ன சாட்சி பாருங்கள்.
He says, I've seen the Lord Jesus at the right hand.
நான் பிதாவின் வலது பார்சில் இயேசு கிறிஸ்துவை கண்டேன்.
And one of the people who cooperated in this murder of Stephen was a young man called Saul in verse 58.
ஸ்தேவான் கொலை செய்யப்படுகிற விஷயத்திலே ஒன்றாய் நின்ற ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் அவன் சவுல்.
Stephen was like a corn of wheat that fell into the ground and died.
ஒரு கோதுமை மணி நிலத்திலே விழுந்து செத்த ஒரு மணிக்கு ஒப்பாக ஸ்தேவான் இருக்கிறார்.
Young man, maybe 25 years old.
இந்த வாலிபன் 25 வயதாக இருக்கும்.
You think I'll wasted life?
அவன் தான் வீணடிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு
என்ன காரணம்? That's how it can look like that.
அப்படித்தான் இது காட்சியளிக்கும்.
That 25 years he died, how sad.
25 vayadile marithu vittane dukkama irukirade than meedi vaalnalla vinai poi vittade.
What did Jesus say when a corn of wheat falls into the ground and dies?
Anal oru godhimai mani nilathile vilundhu sethal enna
Jesus sonna? It bears much fruit.
Adu adhiga kanigalai kodukkum.
So when Stephen died,
ஸ்தேவான் அங்கே மறிக்கும் பொழுது,
because he was not cursing people,
அவன் ஜனங்களை சபிக்கவில்லை.
God, please forgive them.
பிதாவே, தேவனே, உங்களை மன்னியும்
என்று கேட்கிறேன்.
ஆண்டவரே, இயேசுவே, உம்மை வலது பாரத்தில் பார்க்கிறேன்.
You know, just like when Jesus said, forgive them, for they don't know what they are doing.
இயேசுவே, ஜனங்களை பார்த்து, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள்.
Roman soldier got converted.
அங்கே ரோம போர்ச்சுகன் மனம் திரும்பினான்.
Because he saw, he had seen many people being crucified, but never one like this.
ஆனால் அநேகரை சிலுவையில் அறையும் பொழுது பார்த்திருக்கிறான், ஆனால் இது போல ஒருவரையும் பார்த்ததில்லை.
So when people saw Stephen saying, forgive them, don't punish them for this sin,
இவர்களை மன்னியும், இந்த பாவத்துக்காக இவர்களுக்கு தண்டியாதரும் என்று ஸ்தேவான் சொல்லுகிறது
ஜனங்கள் கேட்டபொழுது, they said, we don't want to hear all this.
அநேகர் தங்கள் காதில் அடைத்துக் கொண்டு இதெல்லாம் கேட்க விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார்.
This young man didn't shut his ears.
ஆனால் இந்த ஒரு வாலிபன் தன் காதுகளை அடைத்துக் கொள்ளவில்லை.
That's amazing.
வியப்பாயிருக்கிறது என்று சொன்னான்.
Is this a false religion that teaches people to behave like this?
இப்படி ஜனங்கள் நடக்க வேண்டும் என்று போதிக்கிறது, இது ஒரு பொய்யான மதமா?
He got convicted.
அவன் உணர்வு பெற்றான்.
Holy Spirit convicted Paul.
பரிசுத்த ஆவியானவர் அங்கே பவுலை உணர்த்துவிட்டார்.
His name was Saul those days.
அந்த நாட்களில் அவனுடைய பேர் சவுல்.
He said, and the Holy Spirit said, you know, this is the truth.
இதுதான் சத்தியம் என்று ஆவியானவனுக்கு சொன்னார்.
He killed that voice.
ஆனாலும் அந்த சத்தத்தை அவன் கொன்றுவிட்டான்.
Jewish religion is the right thing.
இல்லை இல்லை, யூத மார்க்கம் தான் பெரிய மார்க்கம்.
It says in Acts 8:1 that Saul was in hearty agreement with the death of Stephen.
அங்கே ஸ்தேவான் மரிக்கும் பொழுது அங்கே சவுல் அதை ஒத்துக்கொண்டான் என்று பார்க்கிறோம், சம்மதித்திருந்தான்.
On that day a great persecution started.
அங்கே சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று.
So what happens when there's persecution?
அந்த உபத்திரவத்தில் என்ன நடந்தது?
They were scattered through all Judea and Samaria, verse 1.
ஒன்றாம் வசனத்தில் யூதேயா சமாரியா தேசங்களிலே சிதறப்பட்டு போனார்கள்.
And so the gospel went to Judea and Samaria.
ஆகவே சுவிசேஷமானது யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் சென்றது.
So wasn't that a good thing that they were persecuted?
ஆகவே துன்பப்பட்டது நல்ல காரியமா?
See, when God sees people are sitting comfortably in Jerusalem and saying, let's stay here forever, it's a good fellowship here.
இங்கே நல்ல ஐக்கியம் இருக்கிறது, எருசலேமிலே தங்கி விடுவோம், என்னென்றைக்கும் இருப்போம் என்று ஜனங்கள் சொல்லுகிறதை பார்க்கும்போது,
What about the people in Judea who haven't heard the gospel?
சுவிசேஷத்தை கேட்காத யூதேயா மக்களை குறித்து என்ன?
So the Lord arranges a persecution here.
ஆகவே அங்கே ஒரு உபத்திரவத்தை தேவன்
ஆயத்தமாக,
எல்லாரும் ஓட வேண்டியதாயிருக்கிறது.
They run to Judea and Samaria.
யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும்
போகிறார்கள். And they go there, they share the gospel there.
அங்கே போகும்போது அவங்க அங்கே சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள்.
That's how God brings good out of evil.
இப்படித்தான் தீமையிலிருந்து நன்மையை தேவன் கொண்டு வருகிறார்.
But Saul, he went verse 3 house to house and dragged men and women to prison.
மூன்றாம் வசனத்தில் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷர்களையும் ஸ்திரிகளையும் இழுத்துக்கொண்டு போகிறான்.
We know from his testimony he even killed some of them.
அதிலே ஒரு சிலரையும் கொலை செய்தான் என்று அவருடைய சாட்சியிலிருந்து நாம் அறிகிறோம்.
Then Philip
was
led by God to go to Samaria to preach.
சமாரியாவிலே பிரசங்கிக்கும்படியாக தேவனால் வழிநடத்தப்படுகிறான்.
And there was a great revival too. Many sick people were healed.
அங்கேயும் வியாதியஸ்தர்கள் குணமாக்கப்படுகிறார்கள், பெரிய எழுப்புதல் நடைபெறுகிறது.
And a certain man named Simon also pretended to be is converted.
அங்க சீமோனும் கூட மனந்திருந்தது போல் நடிக்கிறான்.
But one thing Philip could not do was he could not lead them into the baptism in the Holy Spirit.
ஆனால் பிலிப்பினால ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை. என்னவென்றால் அவர்களை அபிஷேகத்துக்குள்ளாக நடத்த முடியவில்லை.
He could lead them to conversion and water baptism.
மனந்திருந்ததுக்குள்ளாகவும் ஞானஸ்நானத்துக்குள்ளாகவும் நடத்த முடிந்தது.
And later on Peter and John came.
அதற்கு பிறகு பேதுரும் யோவானும் அங்கே போகிறார்கள்.
Led them into the baptism in the Holy Spirit.
அவர்களை பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளாக நடத்துகிறார்கள்.
Then you see Philip's obedience, willing to leave this great revival and go to help one man.
இந்த பெரிய எழுப்புதலை விட்டுவிட்டு வனாந்தரத்தில் ஒரு மனிதன் உதவி செய்ய முடியாத பிலிப்பு போகிறதிலே அவனுடைய கீழ்ப்படுதல் விளங்குகிறது.
Philip also was one of the people called to serve the widows.
பிலிப்பும் கூட அந்த விதவைகளுக்கு ஆகாரம் பரிமாறும்படி அழைக்கப்பட்டவர்.
He got into a preaching ministry.
ஆனால் அவனும் கூட பிரசங்கிக்கிற ஊழியத்தில்
ஈடுபட்டான்.
அவன் ஒரு அப்போஸ்தலன்.
You don't have to be an apostle to preach.
வேத வார்த்தையை பிரசங்கிக்க முடியாத அப்போஸ்தலன் இருக்க வேண்டும் என்ற நியதி கிடையாது.
You may be the person serving food like Stephen and Philip.
தேவானை போல பிலிப்பியை போல ஆகாரம் பரிமாறிக் கொண்டிருக்கிற
ஆனாலும்
நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் கொடுக்கிற வேளையிலே உங்கள் மீது ஒரு அபிஷேகம்
இருக்கும்.
ஆகாரம் பரிமாறுவது சபையிலே தரம் தாழ்ந்த ஒரு வேலை
தான்.
ஆனால் இந்த தேவானும் பிலிப்புமோ எவ்வளவு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவர்களாக இருந்தார்கள்.
We read here finally
கடைசியாக நாம் வாசிக்கிறோம்,
that Saul went off to Damascus.
சவுல் தமஸ்குக்கு
போனான்.
அங்குள்ள கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்த
முடியாது. On the way to Damascus he heard a voice and a light saying, why are you persecuting me? Acts 9:4.
அப்போஸ்தலர் 9:4 வாசிக்கிறது போல சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்ற ஒரு சத்தத்தை
கேட்கிறான்.
அவன் ஆச்சரியப்படுகிறான்.
Voice from heaven.
பரத்திலிருந்து ஒரு சத்தம்.
And there he sees Jesus.
அங்கே இயேசுவை அவன் பார்க்கிறான்.
And he said, where am I persecuting you, Lord?
ஆண்டவரே, உம்மை நான் எங்கே துன்பப்படுத்துகிறேன்?
And the Lord says,
ஆண்டவர் சொல்கிறார்,
you see that in another place it's hard for you to kick against the pricks.
முள்ளே உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
He was being convicted right from the day that he killed Stephen.
அவன் ஸ்தேவானை கொன்ற அந்த நாளிலிருந்து அவன் உணர்த்தப்படுகிறான்.
Fighting that voice, fighting that voice.
ஆனாலும் அந்த சத்தத்துக்கு கூட அவன் போராடி கொண்டே இருக்கிறான்.
Many people were who been converted after years of fighting a voice which was telling them to go to God.
அநேகர் தேவனிடத்திலே போ போ என்கிற சத்தத்தோடு கூட போராடி 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 கடைசியாக ரட்சிக்கப்படுகிறார்.
The Lord said to Saul, you can't keep on kicking against that.
நீ அந்த முள்ளிலே உதைத்துக் கொண்டே இருக்க முடியாது என்று சொல்கிறார்.
But you're going to the city.
நீ பட்டணத்துக்குள்ளே போ.
I am Jesus whom you are persecuting.
நான் தான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்று
சொன்னார். And for 3 days Paul stayed in one house and didn't eat or drink. He fasted.
3 நாட்கள் ஒரு வீட்டிலே தங்கி இருக்கிறார். அவர் புசிக்கவில்லை, குடிக்கவில்லை, உபவாசம் இருக்கிறார்.
And he was beginning to think.
அவர் எண்ணி பார்க்கிறார்.
How do I persecute somebody who is in heaven?
பரலோகத்தில் இருக்கிற ஒருவரை நான் எப்படி துன்பப்படுத்த முடியும்?
I have never touched him.
நான் அவர் தொடக்கூட இல்லையே.
And that's where God began to reveal to him a great mystery.
அங்கே தான் ஒரு பெரிய ரகசியத்தை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார்.
That Jesus is the head.
இயேசுதான் தலை.
And his body is here on earth.
அவருடைய சரீரமானது பூமியிலே தான் இருக்கிறது.
So when you touch the body,
அவர் சரீரத்தை தொடும்பொழுது
immediately the head feels it.
தலை அதை உணர்கிறது உடனே.
He said, why are you persecuting me?
ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்?
That's where Paul began to get revelation on what the body of Christ is.
அங்கே தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்றால் என்ன என்பதை குறித்து வெளிப்பாடு பெறுகிறான்.
So that's a great comfort for us to know that.
ஆகவே இதை அறிந்து கொள்வது நமக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல் அளிக்கிறது.
When somebody harms us,
நம்மை யாராவது தீமை
செய்யும் போது immediately the head feels it in heaven.
உடனடியாக பரலோகத்திலே அந்த தலை உணர்கிறது.
Even if a mosquito sits on your hand,
ஒரு கொசு உங்களுடைய கையிலே உட்கார்ந்தால் கூட,
how long does your head take to understand that?
அதை விளங்கிக் கொள்வதற்கு எவ்வளவு நேரம் உங்கள் தலைக்கு பிடிக்கிறது?
Not even one second.
ஒரு செகண்ட் கூட கிடையாது.
As soon as the mosquito bites your hand,
ஒரு கொசு உங்கள் கையை கடித்த உடனே,
the head knows it immediately.
தலையானது உடனே அதை உணர ஆரம்பிக்கிறது.
And the head tells your other hand to strike of that mosquito.
இன்னொரு கையை பார்த்து அந்த கொசுவை அடி என்று சொல்கிறது.
So that is how quickly Jesus knows when you are being troubled by somebody else.
அவர் யாராவது உங்களை தொந்தரவு செய்யும் பொழுது அவ்வளவு விரைவாக இயேசு அறிந்து கொள்கிறார்.
That is one great truth about the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை.
And there in that house in Damascus, the Lord sent one of his servants called Ananias.
அந்த தமஸ்குவில் அந்த வீட்ல தங்கி இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய அனனியாவை அனுப்பினார்.
Go and pray for Saul.
சவுலுக்காக போய் ஜெபி.
Lay hands on him.
அவன் மீது கைகளை வை.
Let him be baptized in the Holy Spirit.
அவன் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளட்டும்.
Because I have chosen him for a great task.
என்றால் அவனை ஒரு பெரிய வேலைக்காக நான் தேர்ந்து கொண்டேன்.
Paul began to preach Christ also.
பவுல் அங்கே கிறிஸ்துவை அவரும் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார்.
And the news went round, this man who was persecuting the church has now been converted.
சபையை துன்பப்படுத்தின இவன் இப்பொழுது மனம் திரும்பி விட்டான் என்ற செய்தி பரவுகிறது.
That's happened through the years to many people who persecuted Christians.
கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தின அநேகருக்கு பல ஆண்டுகளாக இது நடந்திருக்கிறது.
They finally become converted.
கடைசியாக
What a wonderful God we serve.
நாம் எவ்வளவு அருமையான ஒரு தேவனை சேவிக்கிறோம்.
God bless you.
தேவனை ஆசீர்வதிப்பாராக.